இப்படியே உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்திலே உம்மை பார்க்க ஆசையாயிருந்தது. வல்லவே, உம்முடைய மகிமையை என் கண்கள் கண்டதையா. இவரை பார்க்கல உம்முடைய கிருபை நல்லது. இடத்தையும் கொழுப்பையும் உண்டது போல் என் ஆத்துமா திருப்தியாகும். என் வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றுமே, உம்மை பாடுமே. கத்தாவே, நீர் விட்டுவிட்ட உதடுகள் உம்மை துதிக்குமே. என் உயிருள்ள வரைக்கும் உம்மை நான் ஸ்தோத்தரிப்பேன். நான் உள்ளளவும் உம்மை கீர்த்தனப்பேன். கத்தாவே, நீர் நல்லவர், கிருபை எங்களுக்கு என்றும் உண்டு. ஆவியானவரே, எங்கள் மத்தியிலே நிலை கொண்டிருக்கிற கர்த்தருடைய ஆவியானவர், நீர் எங்களுக்குள்ளே கிரிய செய்ய வேண்டும் என்று நாங்கள் மன்றாடும். Thank you, Holy Spirit, in the midst of us. இயேசு பிதாவத்தில் பிதாவே, ஆமே, ஆமே. You may be seated, please. Sukar. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலே தேவனுடைய செய்திக்கு ஆதாரமாக நாம் திரும்பிக் கொள்வோம். ஆதியாகமம் 6வது அதிகாரம் அதில் 11 வாசிக்கப்போம். ஆதியாகமம் 16வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன்.
பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, நீ கற்பவதியாய் இருக்கிறாய், ஒரு குமாரனை பெறுவாய். கர்த்தரும் அங்கலாய்ப்பை கேட்டபடியினால் அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவாயாக. அவன் துஷ்ட மனிதனாயிருப்பான். அவனுடைய கை எல்லாருக்கும் விரோதமாகவும் எல்லாருடைய கையும் அவனுக்கு விரோதமாகவும் இருக்கும். தன் சகோதரர் எல்லாருக்கும் எதிராக குடியிருப்பான் என்றார். அப்பொழுது அவள், என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி, தன்னோட பேசின கர்த்தருக்கு, நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள். ஆகையால் அந்த துறவு பெயர் லகாயோயி என்னப்பட்டது. அது காதேசுக்கும் பாரேத்துக்கும் நடுவே இருந்தது. ஆகார் ஆபிரகாமுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். ஆபிரகாம் ஆகார் பெற்ற தன் குமாரனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிட்டான். ஆகார் ஆபிரகாமுக்கு இஸ்மவேலை பெற்ற போது ஆபிரகாம் 86 வயதாயிருந்தான்.
13வது வசனத்திலே ஆகார் என்கின்ற ஒரு அடிமை பெண் ஆண்டவருக்கு இப்படி ஒரு பெயரை வைக்கிறார். கர்த்தருக்கு 13வது வசனத்தில் கர்த்தருக்கு, தன்னோடு பேசுகிற கர்த்தருக்கு, நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டார். யூ ஆர் த காட் ஹூ சீஸ் மீ. நீர் என்னை காண்கிற தேவன் அப்படி என்று ஆகார் தேவனுக்கு ஒரு பெயர் வைத்தார். வேதத்தில் நம்முடைய ஆண்டவருக்கு பல பெயர்கள் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இங்கு ஆகார் ஆண்டவருக்கு ஒரு பெயர் வைக்கிறார், நீர் என்னை காண்கிறது. எனக்கு அருமானவர்களே, இந்த மத்தியான வேளையிலே நான் சொல்லட்டும், நாம் ஆராதிக்கிற தேவன் அல்லது நம்மை ஆட்கொண்ட தேவன் அல்லது நம்மை அழைத்த தேவன் நம்மை காண்கிற தேவனாக இருக்கிறார். நம்முடைய வெளியான தோற்றத்து மாத்திரமல்ல, நம்முடைய உள் உணர்வுகள், இருதயத்தின் புலம்பர்கள், நம்முடைய நோக்கங்கள் எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிற ஒரு தேவனை தான் நீங்கள் யாரும் ஆராதிக்கிறோம் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். ஆகவே தேவன் நம்மை காண்கிற தேவன் என்று சொல்ல போனால், நம்மை கவனித்து பார்த்துக் கொண்டே இருக்கிற தேவன். ஆராதனை நேரத்தில் மட்டுமல்ல தேவன் நம்மை கவனித்து பார்த்துக் கொண்டிருக்கிறார். மறக்கக்கூடாது, ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம்தான் கர்த்தர் நம்மை கவனித்து பார்த்துக் கொண்டிருக்கார் என்று நாம் நினைக்க கூடாது. வாரத்தில் 7 நாளும் சொல்ல போனால் இரவும் பகலும், இந்த ஒரு படி மேலே போனால் 24 மணி நேரமும், ஐ டெல் யூ பீப்பிள், நம் தேவனுடைய கண்கள் நம்மை கவனித்து பார்த்துக் கொண்டே இருக்கிறது. நாம் எங்க போகிறோம், என்ன செய்கிறோம், எப்படி இருக்கிறோம், என்ன நினைக்கிறோம், நம்முடைய இருதயத்தின் நோக்கம் என்ன, நம்முடைய வாழ்வு எப்படி இருக்கிறது, அனைத்தையும் நம்முடைய தேவன் கவனித்து பார்க்கிறவர். கர்த்தருடைய கண்கள் நம்மை எப்பொழுதும் கவனித்து பார்த்து கொண்டதே இருக்கிறது. வாலிப தம்பி தங்கச்சி பார், ஸ்கூலுக்கு போனாலும் வேலைக்கு போனாலும் வீட்டில் தனியே இருந்தாலும் உங்களை காண்கிற கண்கள் உண்டு என்பது மறக்கக்கூடாது. அதுதான் அடிக்கடி நான் சொல்லுவேன், உறங்காத கண்கள் அல்லது தூங்காத கண். இஷ்டவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா கண்களும் உறங்குற ஒரு நேரம் உண்டு, ஆனால் உறங்காத கண்கள் என்றால் அது நாம் ஆராதிக்கிற தேவனுடைய கண்கள். அந்த உறங்காத கண்கள் இரவும் பகலும் என்ன செய்யறதாம், நீயும் நானும் என்ன செய்கிறோம் என்பதை கவனித்து பார்த்துக் கொண்டே இருக்கிறது. இது நீ அறிவாயோ? தேவனுடைய கண்கள் எப்பொழுது நம்மை கவனித்து பார்த்துக் கொண்டே இருக்கு. பெற்ற தாய் எப்பொழுது நம்மை கவனிக்க முடியாது, கணவன் எப்பொழுது நம்மை பார்த்துக் கொண்டிருக்க முடியாது, மனைவி எப்பொழுது நம்மை பார்த்துக் கொண்டிருக்க முடியாது. ஆனால் நம்மை கவனித்து பார்க்கிற ஒரு உண்டு, அதுதான் நான் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவர் என்பதை மறக்கக்கூடாது. நான் அழுதாலும் பார்ப்பாரு, சிரித்தாலும் பார்ப்பார், நன்மை செய்தாலும் பார்க்கிறாரு, தீமை செய்தாலும் பார்க்கிறார், உள்ளே இருந்தாலும் பார்க்கிறாரு, வெளியிருந்தாலும் பார்க்கிறார். உமக்கு வரைவாக நான் எங்கே போவேன் என்றாரு தாவீது என்கிற தேவனுடைய மனுஷன். ஆகவே ஆகார் ஆண்டவருக்கு ஒரு பேர் வைத்தால், நீர் என்னை காண்கிற தேவர் என்று. இதனாலே ஆகாருடைய வாழ்க்கையில் இருந்து சில சத்தியங்களை ஆண்டவருக்கு சித்தப்படால், நீர் என்னை காண்கிற தேவர் என்கின்ற தலைப்பில் நான் உங்களோடு பேசலாம் என்று ஆண்டவருக்குள் விரும்புகிறேன். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாடு. படிங்க இப்பொழுது 16 அதிகாரம் 1 வசனத்திலிருந்து. இப்ப படிங்க 16 அதிகாரம் 1 வசனத்திலிருந்து வாசி.
ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராய்க்கு பிள்ளை இல்லாதிருந்தது. எகிப்து தேசத்தாளாகிய ஆகார் என்னும் பேர் கொண்டு ஒரு அடிமை பெண் அவளுக்கு இருந்தாள். சாராய் ஆபிரகாமை நோக்கி, நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தர் என் கற்பத்தை அடைத்திருக்கிறார், என் அடிமை பெண்ணோடே சேரும், ஒருவோளே அவளால் என் வீடு கட்டப்படும் என்றாள். சாராயின் வார்த்தைக்கு ஆபிரகாம் செவி கொடுத்தான். ஆபிரகாம் கானான் தேசத்தில் 10 குடியிருந்த பின்பு ஆபிரகாமின் மனைவியாகிய சாராய் எகிப்து தேசத்தாளான தன் அடிமை பெண்ணாகிய ஆகாரை அழைத்து அவளை தன் புருஷனாகிய ஆபிரகாமுக்கு மறுமனை ஆட்டியாக
கொடுத்தார். சம்பவத்தை தயவு செய்து கவனிங்க. கிட்டத்தட்ட 10 கானான் தேசத்தில் சாராளும் ஆபிரகாமும் குடியிருந்த போது, கிட்டத்தட்ட 10 கானான் தேசத்தில் ஆபிரகாமும் சாராளும் குடியிருந்த போது, இந்த சாராளுக்குள்ளே ஒரு நோக்கம் வந்தது அல்லது ஒரு திட்டம் வந்தது. தன் குடும்பத்தின் எதிர்காலத்தை குறித்து சாராளுக்குள்ளே ஒரு திட்டம் உருவாயிற்று. 10 வனாந்திரத்திலே அவர்கள் குடியிருக்கும் போது தங்களுடைய குடும்பத்தின் எதிர்காலத்தை குறித்து சாராருக்குள்ளே ஒரு திட்டம் உருவாயிட்டு, அந்த திட்டத்தின் விளைவுதான் ஆபிரகாமை பார்த்து சாரார் சொன்னார், என் அடிமை பெண்ணாகி ஆகாரோடு சேரும், அவள் மூலமாக ஒரு வேளை என் வீடு கட்டப்படும் என்றார். அதன் நிமித்தமாக பிறந்தவர்தான் இஸ்மவேல் என்கின்ற மனிதன் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆகவே ஆபிரகாம் சாராளுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து, ஆபிரகாம் சாராளுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து சாராளுடைய சுயசித்தத்தில் வந்த எண்ணத்துக்கு திட்டத்திற்கு இடம் கொடுத்தபடியால் இந்த பூமியிலே இஸ்மவேல் என்ற மனிதர் பிறந்தார். இன்றைக்கும் அதன் விளைவுகளை இஸ்மவேல் அனுபவித்துக் கொண்டே இருக்கிறார். வேற கவனி, ஆகார் என்பது ஒரு அடிமை பெண், சாராள். ஆனால் அந்த ஆகார் ஆபிரகாமுடன் சேர்ந்தபோது இஸ்மவேல் பிறக்கிறார். இவரை கவனிங்க. இந்த இடத்திலே நாம் கவனிக்கப்படியதும் கற்றுக்கொள்ளும்படி ஒரு முக்கியமான காரியம், ஆபிரகாமை குறித்து ஒரு தேவன் ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டத்தை வைத்திருந்தார். தலை கபடி. ஆபிரகாமை குறித்து தேவனுடைய நோக்கம் வேறாக இருந்தது. மிகப்பெரிய திட்டத்தை ஆண்டவர் ஆபிரகாமை குறித்து வைத்திருந்தார். 15:5-6 படிங்க. 15:5-6.
அவர் அவனை வெளியே அழைத்து
நீ வானத்தை அண்ணாந்து பார்,
நட்சத்திரங்களை எண்ண உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி அவனை நோக்கி உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார்.
உன் சந்ததி இவ்வளவாக இருக்கும் என்றார். ஒரு நாள் ஆண்டவர் ஆபிரகாமை வெளியே அழைத்து வானத்தை அண்ணாந்து பாரப்பா, நட்சத்திரங்களை என்ன கூடுமானால் எண்ணு, உன் சந்ததி இவ்வளவு பெரிதாக இருக்கும் என்று ஆண்டவர் அவனுக்கு வாக்கு கொடுத்தார். ஆகவே ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்துவம் ஆபிரகாமுடைய மனதிலே இருக்கிறது. ஆனால் இடையிலே ஆகார் கொடுத்த ஐடியாவுக்கு ஆபிரகாம் செவி கொடுத்தபடியால் துஷ்டனாகிய மனிதனாகிய இஸ்மவேல் என்கின்ற ஒரு மனிதன் இந்த பூமியிலே பிறக்கவும், இஸ்மவேல் என்கின்ற ஒரு சந்ததி இந்த உலகத்திலே உருவாகவும், இன்று வரைக்கும் அந்த சந்ததி வாக்கு தத்துவத்தின்படி பிறந்த இஸ்மவேலுக்கு யாக்கோபின் புத்திரருக்கு சவாலாகவே இருந்து கொண்டிருக்கார். இவரை கவனிங்க. சோ இதிலிருந்து நாம் கற்றுக்கொண்ட காரியம் என்ன? தேவனுடைய திட்டத்தை விட்டு ஆபிரகாம் சாராருடைய திட்டத்துக்கு இடம் கொடுத்தபடியால் இஸ்மவேல் என்கின்ற மனிதன் இந்த பூமியிலே பிறந்தார். சோ அப்ப இதில் இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால், நமது வாழ்விலே தேவனுடைய திட்டமா அல்லது நம்முடைய சுய திட்டமா? எனக்கு கவனிங்க, ஆபிரகாமை குறித்து தேவன் ஒரு பெரிய திட்டம் வைத்திருந்தார், பெரிய நோக்கம் வைத்திருந்தார். ஆனா இடையிலே சாராளுடைய ஆலோசனைக்கு திட்டத்துக்கு ஆபிரகாம் இடம் கொடுத்தபடியால் இஸ்மவேல் பிறந்தாரு சொல்லி தான் பார்க்கிறோம். என்ன கரிமானவர்களே, தேவன் நம் ஒவ்வொருடைய வாழ்விலே ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார், ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். இதை நீ நம்பணும், இதை நீ ஏற்றுக்கொள்ளும். உன்னை குறித்து, என்னை குறித்து, ஒவ்வொரு குறித்தும் தேவனிடத்தில் ஒரு நோக்கம் உண்டு, ஒரு திட்டம் உண்டு. தற்செயலாக ஆண்டவர் நம்மை ரட்சிக்கவில்லை, அல்லது ஏனோ தானோன்று நாம் ரட்சிக்கப்படவும் இல்லை. வேதம் சொல்வது உலக தோற்றம் முதல் அவர் நம்மை தெரிந்து கொண்டார். என்னோட சொல்லப்படுவது தாயின் கருவில உருவாகிறதுக்கு முதலே அவர் நம்மை தெரிந்து கொண்டார். அப்படியே நம்முடைய ரட்சிப்பு தற்செயலான ஒன்றது அல்ல. ஏற்கனவே ஆண்டவர் திட்டமிட்டு நேரம் வந்தபோது தன்னை நமக்கு வெளிப்படுத்தி கர்த்தர் நம்மை சந்தித்து இன்றைக்கு தேவனுடைய பிள்ளை என்கின்ற அந்தஸ்தை பெற்று தேவனை அப்பா பிதாவே என்று குருவியோடு கூப்பிட்டு ஆராதிக்கிற ஒரு பெரிய பாக்கியத்தை அல்லது சிராக்கியத்தை பெற்ற தேவ ஜனமாக நாம் காணப்படுகிறோம். பைபிள் சொல்றது இவ்விதமான சீரை பெற்ற வேறு பெரிய சாதி எது அப்படின்னு சொல்லி வேதன் நமக்கு சொல்கிறது. எனக்கறிவானவர்களே, தேவன் தம்முடைய ஒரு நோக்கத்தோடு ரட்சித்திருக்கிறார், உன்னை ஆண்டவர் ஒரு நோக்கத்தோடு தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆகவே நம்முடைய சுய திட்டங்களை நாம் நிறைவேற்றுவோமாக இருந்தால் தேவ திட்டத்தை நிறைவேற்ற நம்மால் முடியாமல் போய்விடும். ஆகவே நாம் கவனிக்க வேண்டியது என்னவென்றால், நமது வாழ்விலே தேவனுடைய திட்டமா அல்லது சுய சித்தமா என்பதை குறித்து நாம் யோசிக்க வேண்டும். நல்ல கவனிங்க, இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட பலர் இன்றைக்கு ஆண்டவர் இயேசுவை அறிந்து ரட்சிக்கப்பட்டு ஆவியின் திருமுழுக்கை பெற்ற பலருடைய வாழ்விலும் தேவனுடைய நோக்கத்தை, தேவனுடைய திட்டத்தை விட்டு வெளியேறி சொந்த திட்டத்துக்கு இடம் கொடுத்து பல இஸ்மவேல்களை பெற்று பல வேதனைக்குள்ளாக ஊடுருவ குத்திக் கொண்டவர்களை நாம் கண்ணால பார்க்கிறோம். நாம் ரட்சிக்கப்பட்டு விட்டோம் என்று சொல்லி ஏனோ தானோடு நாம் வாழ முடியாது. அடுத்த கட்டம் என்ன? என்னுடைய வாழ்வில் தேவனுடைய நோக்கம் என்ன, தேவனுடைய திட்டம் என்ன, அதை குறித்து நாம் யோசிக்கிறோமா? ஒருவேளை சிலர் நினைக்கலாம், இந்த தேவனுடைய திட்டம், தேவனுடைய நோக்கம், தேவனுடைய சித்தம் எல்லாம் இதெல்லாம் ஊழியக்காரருக்கு தான். அப்ப விசுவாசிகளாகி எனக்கு இதுல இல்லை, நான் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி பாட்டு பாடுறேன், ஜெபம் பண்றேன், போறேன் அப்படி என்று நாம் நினைக்க கூடாது. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளை குறித்தும் ஒரு நோக்கம் இருக்குது, ஒரு திட்டம் இருக்குது. அதை நாம் கண்டுபிடிக்கணும், அதற்காக நாம் மன்றாடுவோம், அதற்காக நாம் ஜெபிக்கணும், அதற்காக நாம் காத்திருக்கணும். அல்லாமல் நம்முடைய வாழ்விலே நம் சொந்த திட்டங்களை, விருப்பங்களையும் நாம் நிறைவேற்ற விரும்பி அவைகளை நிறைவேற்றி அவைகளால் ஏற்பட்ட விளைவுகளுக்கு ஆண்டவர் காரணம் இல்லை. அதை தான் நான் சொல்லுவார். ஏனென்றால் நாம் சுய விருப்பத்தின்படி தேவனுடைய திட்டத்தை நோக்கத்தை விட்டு வெளியே போய் நாம் சுய விருப்பத்தின்படி சில காரியங்களை செய்து அதனால் நம்முடைய வாழ்விலே வருகிற விளைவுகளுக்கு ஆண்டவர் காரணம் அல்ல. ஆண்டவரை பார்த்து ஆண்டவரே ஏன் என்னை கைவிட்டீரன் சொல்லி என் கண்ணீரை நீ காண்கிறதீரன் சொல்லி நாம் அப்படி கேட்கறதுக்கு நமக்கு இடம் இல்லை. ஆகவே ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் தேவ சமூகத்திலே காத்திருந்து தேவனுடைய நோக்கத்தை தேவனுடைய திட்டத்தை அறிவுளாக இருக்கணும். ஒவ்வொரு பெற்றோரும் எவ்ரி பேரண்ட்ஸ் ஒவ்வொரு தாயும் தகப்பனும் தன்னுடைய பிள்ளை குறித்த நோக்கத்தை திட்டத்தை குறித்து ஆண்டவரிடத்தில் மன்றாட கடனாளியாக இருக்கிறார். ஆண்டவரே என் பிள்ளைகளை குறித்து உங்களுடைய நோக்கம் என்ன, என் பிள்ளைகளை குறித்து உடைய சித்தம் என்ன, உடைய திட்டம் என்று உண்மையாக ஒவ்வொரு பெற்றோரும் ஜெபிக்கிறவளாக இருக்கணும். அப்படி நாம் ஜெபித்து 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 வரும்போது அந்த காலகட்டத்திலே தேவன் அந்த பிள்ளைகளை தன்னுடைய திட்டத்திலே தன்னுடைய நோக்கத்திலே அவர் இணைத்துக் கொள்வார், சேர்த்துக் கொள்வார். இதை இப்படிப்பட்ட பெற்றோரை பெற்ற பிள்ளைகள் மிகப்பெரிய ஆசீர்வதிக்க பிள்ளைகள் என்ற பிள்ளைகள் என்று தான் நான் கருதுவேன். என கருமானவர்களே நான் நன்றாய் சொல்றதை விளைக்கொள்ளுங்க. உன்னுடைய வாழ்விலே ஒரு நோக்கம் உண்டு, உன்னை குறித்த தேவனிடத்தில் ஒரு சித்தம் உண்டு. அதை நீ அறியாமல் உன் சுய சித்தத்துக்கும் சுய விருப்பத்துக்கும் இடம் கொடுத்து அதனால ஏற்படுற பாதிப்புகளுக்கு விளைவுகளுக்கு ஆண்டவர் காரணம் அல்ல. ஆனால் தேவனுடைய திட்டத்தின்படி நம்முடைய வாழ்வில் வருகிற கஷ்டங்களோ நஷ்டங்களோ பாடுகளோ ஆண்டவரை நோக்கி நாம் கூப்பிடும் போது தேவன் நிச்சயமாக நமக்கு பதில் அளித்தே ஆவாரு. நிச்சயமாக ஆண்டவர் நமக்கு பதில் அளித்தே ஆவார் என்று சத்தியத்தின்படி நான் உனக்கு சொல்றேன். ஆகவே இன்றைக்கு உடைய வாழ்விலே நீ அனுபவிக்கிற பாடுகளோ வேதனைகளோ கஷ்டங்களோ அது தேவ திட்டத்தின்படி நடந்ததினால் வந்தவைகளா அல்லது நாம் சுய சித்தத்தினால் திட்டத்தினாலே நம்முடைய வாழ்விலே வந்தவைகளா என்பதை நாம் சிந்தித்து பார்க்கிறது தகுதியானதாகும் அல்லது சரியானதாகும். ஒருவேளை நம்முடைய சுய திட்டத்தினாலே நம்முடைய வாழ்விலே சில பாதிப்புகள் ஏற்பட்டிருந்தால் அதற்கான ஆண்டுத்தில் நாம் மனம் வருந்தி கத்தாவே என் சுய புத்தியிலே போய் நடந்துட்டேன், தயவு செய்து என்னை பண்ணிங்க, தயவு செய்து எனக்கு இறங்குங்க, என்னை பண்ணித்து எனக்கு மனம் வருங்க என்று உண்மையாக ஆண்டவரை பார்த்து நாம கேட்டா என்ன கவனிங்க, அவர் தான் தகப்பனாச்சது. நல்லா கவனிங்க, மெய்யான மனம் திரும்புவதற்கு தேவன் மதிப்பளிக்கிறார். உண்மையான மனம் திரும்புவதற்கு கர்த்தர் மதிப்பளிக்கிறார். ஆகவே ஒருவேளை நம் சுய புத்தியிலே நடந்து ஏற்பட்ட சில பாதிப்புகளுக்காக நாம் மனம் பரந்தவமாக இருந்தால் நிச்சயமாக ஆண்டவர் நமக்கு மறுவாழ்வு தருவ வல்லவராக இருக்கு. ஆகவேதான் நீதிமொழியில் நாம் பார்க்கிறோம், உன் சுய புத்தியின் மேலே சாயாதே. ரட்சிக்கப்பட்ட அநேக தேவனுடைய பிள்ளைகளுக்கு இருக்கிற ஒரு பெரிய ஆபத்து இரு தேவன் மேலே சார்ந்ததை விட்டு தேவ திட்டங்களின்படி நடக்கிறதை விட்டு ரட்சிக்கப்பட்ட பிற்பாடும் தன் சொந்த புத்தியில் நடக்கிற அநேக பெற்றோரும் பிள்ளைகளை வைத்திருக்கிற பெற்றோருக்கு நான் சொல்றேன், பிள்ளைகள் வளர்கிறார்கள், வாலிபத்துக்கு வருகிறார்கள், ஆனால் உங்கள் பிள்ளைகளுக்கு ஏற்ற துணைகளுக்காக இப்பொழுதே நீங்க ஜெபிக்கணும். உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஏற்ற துணைக்காக இப்பவே நீங்கள் மன்றாடணும். ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளை ஆண்டவரே உம் சித்தப்படி நாங்கள் வாழ வைக்க வரும்போம், தயவு செய்து உங்களுக்கு நல்ல துணைகளை ஏற்ற துணைகளை காட்டித்தாரும், ஏற்ற காலத்திலே காட்டித்தாரும் என்று இப்பொழுதே பெற்றோர் பிள்ளைகளுக்காக ஜெபித்து வருவது தேவ திட்டத்தின்படி நீ இயங்குகிறாய் என்பதற்கு ஒரு அடையாளம். அல்லது போனால் பிள்ளைகள் வாலிபத்துக்கு வந்துட்டேன்னு சொல்லி யாருடைய கிடைத்த தகவலை வச்சு உடனே போய் பிள்ளைகளுக்கு கல்யாணத்தை கட்டி கொடுத்து விட்டு அதுக்கு பிற்பாடு அது பிழைச்சு போயிட்டேன்னு சொன்னால் பிற்பாடு கண்ணீர் விட்டு ஆண்டவரே தாங்கள் உம்முடைய பிள்ளைகள் அல்லவா, ஏன் எங்களை கைவிட்டி? இதை கேளுங்க, நான் ஒரு ஊழியக்கார், இப்படி பல சம்பவங்களை பார்த்திருக்கிறேன், பல பெற்றோட கண்ணீரை நான் பார்த்திருக்கிறேன், கேட்டிருக்கிறேன். ஆகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆண்டவருடைய வார்த்தையின்படி தேவன் தேவனாகவே இருக்கிறார், அவரிடத்தில் மாற்றமில்லை, அவர் மாற வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே வாலிப பிள்ளைகளை வைத்திருக்கிற பெற்றோர் தங்கள் பிள்ளைகளுடைய வாழ்விலே தேவனுடைய திட்டமும் நோக்கமும் சித்தமும் நிறைவேற பெற்றோர் தேவன் நோக்கி மன்றாட கடனாளிகளாக இருக்கிறார். படிக்க வைங்க நல்லது, அதே நேரத்தில் உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் தேவனுடைய திட்டத்தின்படி இருக்குமாக இருந்தார் அதை விட ஒரு மகிமையான வாழ்வு, அதை விட ஒரு மகிழ்ச்சியான வாழ்வு, அதை விட ஒரு மேன்மையான வாழ்வு வேற என்னங்க இருக்கு? நம்முடைய கண்கள் காண எத்தனை படித்த பிள்ளைகள் கண்ணீர் விடுகிறார்கள், ஏன் அவர் எதிர்காலம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. கண்ணீர் விடுகிறார். நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக தேவனுடைய திட்டம், தேவனுடைய நோக்கம் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே எதிர்காலத்தில் நிறைவேறும் சொல்லி பெற்றோர் தங்கள் பிள்ளைகளுக்காக ஊக்கமாக மன்றாட வேண்டும். ஆகவே திருமண காரியங்களில் கூட தேவ சித்தத்துக்காக பெற்றோர் மன்றாடி விண்ணப்பம் பண்ணி ஜெபம் பண்ணி செய்தி வைப்புகளாக இருந்தால் அவருடைய வாழ்வு சிறப்பாக இருக்கும், சீராக இருக்கும். என செய்யும் ஆபிரகாமை குறித்து தேவன் ஒரு பெரிய திட்டம் வைத்திருந்தார். இஸ்மவேல் பிறக்கிறது தேவனுடைய திட்டம் இல்லையே, அது சாரால் கொடுத்த ஐடியா. அதை அவன் அக்செப்ட் பண்ணபடியால பிறந்தது இஸ்மவேல். இன்று வரைக்கும் அவர்கள் இஸ்மவேலின் சந்ததியால இஸ்மவேல் சந்ததியால் உபத்திரப்படுறதை நாம் கண்ணால பார்க்கிறோம், அன்றாட செய்தியிலே நாம் பார்க்கிறோம். ஆகவே நான் திரும்பவும் சொல்லுறேன், ரட்சிக்கப்பட்ட நாம் தற்செயலாக ரட்சிக்கப்படவில்லை. தேவனுடைய அனாதி திட்டத்தின்படி நோக்கப்படி வச்சுக்க என்ன கேட்டிருக்கேன். அருமையான சகோதரங்களே, நான் சொல்றதை தயவு செய்து கேள். உன்னை குறித்தும் ஆண்டவரிடத்தில் ஒரு நோக்கம் உண்டு, உன்னை குறித்தும் தேவனிடத்தில் ஒரு திட்டம் உண்டு. ஆகவே நீ தேவனுடைய சமூகத்திலே தரித்திருந்து காத்திருந்து உன்னுடைய வாழ்விலே தேவனுடைய திட்டம் என்ன என்பதை குறித்து நீ மன்றாடு, விண்ணப்பம் பண்ணு, ஜெபம் பண்ணு. ஆண்டவுடைய வழியை விட்டு வலதுபுறமோ இடதுபுறமோ சாயாதே. வேதத்திலே நாம் பார்க்கிறோம், தேவனுடைய வழியத்தின்படி நடந்தவர்கள் எல்லாம் ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார்களே. தேவனுடைய வழியை விட்டு விலக்கினவர்கள் எல்லாம் தோல்வியடைந்திருக்கிறது நாம் பார்க்கிறோம். சுய திட்டத்துக்கு, சுய சித்தத்துக்கு எல்லாம் தங்களை இடம் கொடுத்து வேதத்திலே ஒரு பெரிய தீக்கிரசிய பார்க்கும். அவருடைய பேர் என்ன தெரியுமா? யோனா. அவன் தேவனுடைய வழியை விட்டு விலகினான். கடைசியா எங்க போன தெரியுமா? ஆழத்திலே 3 நாட்கள் வெளிச்சத்தையும் காணாமல் 3 நாட்கள். நான் சில நேரத்தில் கற்பனை பண்ணிப்பான், எப்படித்தான் இந்த 3 நாளும் அவனுக்குள்ள மீண்டும் வயிற்றுகள் இருந்தானோ தெரியாது. 3 டேஸ் இன்றைக்கு சயின்ஸ் விஞ்ஞானி ஒத்துக்கொள்றாங்க, பெரிய ஒரு வீடு வைத்தல ஒரு மனுஷன் 3 நாள் இருக்க முடியும் என்பதை இப்ப அக்செப்ட் பண்றாங்க. ஸ்தோத்திரம், இப்பயாவது ஏற்றுக்கொண்டார். எங்க 3 நாளும் அதுக்கு இருந்தா அவனுக்கு புத்தி தெரியுது பாரு. 3 நாள் ஆண்டவர் மீண்டும் இந்த வயிற்றுக்களை வச்சு அவனுக்கு புத்தி வருது பாரு. அதுக்கு பிறகு வந்துதான் ஆண்டோட சித்தத்துல, தேவனுடைய திட்டத்துல ஜோயின் பண்றான் பாருங்க. நினைவே ரட்சிக்கப்படுது. ஐயா, உன்னை குறித்து ஒரு நோக்கம் வச்சிருக்கலாம், உன்னை குறித்து ஒரு திட்டம் ஆண்டவருக்கு இருக்குது, உன் பிள்ளைகளை குறித்து தேவனத்தில் ஒரு திட்டம் உண்டு. ஐயா, பெற்றோருக்கு பிள்ளைகளை குறித்து எதிர்காலத்தை குறித்து திட்டமிட முடியுமா இருந்தால் ரட்சிக்கப்பட்ட தன்னுடைய பிள்ளைகளை குறித்து தேவன் திட்டமிட ஏன் முடியாது? ஏன் நாம் இதை சிந்திக்க கூடாது? ஏன் இதை குறித்து நாம் யோசிக்க கூடாது? உங்கள் பிள்ளைகளை குறித்து தேவன் ஒரு நல்ல திட்டத்தை வச்சிருக்க, நீங்க அவசரப்பட்டு சாரால போல ஐடியா கொடுத்து உலக வழியிலே நடத்தி தயவு செய்து கூட பிள்ளைகளை கெடுத்துறாது. ஆபிரகாமை குறித்து தேவன் ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருந்தார். ஆனால் சாராளோ அவளை வேறு திசை டைரக்ட் பண்ண போகட்டும். இப்ப படிங்க, அது 16 அதிகாரம் 4 வசனத்தை படிங்க சீக்கிரமா. 16:4.
அவன் ஆகாரோட சேர்ந்த போது அவள் கற்பம் தரித்தாள். அவள் தான் கற்பவதியானதை கண்டபோது தன் நாச்சியாரை அற்பமாக எண்ணினாள்.
அடுத்த கட்டத்தை பாருங்க. டிராமா ஸ்டேஜ் நம்பர் 2. இப்ப என்ன நடக்குது? ஆபிராமுக்கு கொடுத்த போது ஆகார் கற்பவதி ஆனதை, ஆகார் கற்பவதி ஆன போது என்ன நடந்திருக்கு தெரியுமா? சாராள அற்பமாக எண்ணியது. இப்ப என்ன கவனிங்க, ஆகார கொடுத்தது சாரா. ஆனால் இப்பொழுது ஆகார் கற்பவதி ஆன போது என்ன நடக்குது பாருங்க, சாராள ஆகார் அற்பமாக எண்ணுறாள். இப்பொழுது சாரால் கவலைப்படுகிறார், ஏன் நான் இதை செய்தேன், ஏன் நான் ஆகாரம் கொண்டதேன். அவள் கற்பவதி ஆனது போது என்னை அலட்சியம் பண்றாளே, என்னை அற்பமாக எண்ணுறாளே என்று சொல்லி இப்பொழுது சாரால் கலங்குகிறாள், வேதனைப்படுகிறாள், துன்பப்படுகிறாள். என்ன கரிமானவர்களே, ஆகார் சாராளை அற்பமாக எண்ணினார் என்று சொல்லி எழுதப்படும். இப்ப என்ன கவனிங்க, ஸ்டேஜ் நம்பர் 2 என்று தெரியுமா? என்ன கவனிங்க, இதில் இருந்து நாம கற்றுக்கொள்ற பாடம் என்று தெரியுமா? நாமும் மற்றவர்களை அற்பமாக எண்ணக்கூடாது. ஹலோ, ரட்சிக்கப்பட்டவர்கள் தான், தேவனுடைய பிள்ளைகள் தான், தேவ ஆவியை பெற்றவர்கள் தான். ஆனால் மற்றவர்களை அற்பமாக எண்ணுகிற எண்ணம் நமக்குள்ள இருக்கக்கூடாது. சொல்றதில்ல கவனிங்க, நான் சபைக்கு தான் பேசுகிறேன், எனக்கு தெரியும் நான் என்ன பேசுகிறேன். தேவனும் அறிவார். மற்றவர்களை அற்பமாக எண்ணுறது தேவனுக்கு முன்பாக பாவமாக இருக்கிறது. இவரை கவனிங்க, இதுக்குள்ள ஒரு முக்கியமான ஒரு காரியம் சொல்ல போறேன். இந்த அற்பமாக எண்ணுகிற காரியம் எங்க பொதுவாக ஆரம்பமாக தெரியுமா? மற்றவர்களை ஒப்பிட்டு பார்க்கும் போது பொதுவாக இந்த அற்பமாக எண்ணுகிற காரியம் கம்பேரிசன், மற்றவர்களோடு நம்மை ஒப்பிட்டு பார்த்து மற்றவர்களை அற்பமாக என்று நம்ம பிள்ளைகளை மற்ற பிள்ளைகளோட ஒப்பிட்டு பார்க்கிறது, நம்ம புருஷனை மற்றவங்க புருஷனோட ஒப்பிட்டு பார்க்கிறது, நம்ம மனுஷன் மற்றவங்க மனுஷியோட ஒப்பிட்டு பார்க்கிறது, நம்ம குடும்பத்தை மற்ற குடும்பத்தோட ஒப்பிட்டு பார்க்கிறது, நம்ம ஊழியத்தை மற்றவோட ஊழியத்தை ஒப்பிட்டு பார்த்துட்டு என்ன விவேகத்திலிருந்து நான் பில்டப்பட்ட பாருங்க எப்படி நடந்திருக்கேன்னு சொல்லி. அதே ஆதியாகமம், எனபடிக்கு ஆதியாகமம்
அவள் கற்பன் தரிக்கும்படி செய்தார்.
சரி, இப்ப என்ன கவனிங்க, என்ன கவனிங்க, ரெண்டு சிஸ்டர்ஸ் இதெல்லாம் நமக்கு தெரியும். அது யாரு? யாக்கோபுட ரெண்டு வடிவுப்பார், ஒன்று லேயாள், மற்றது யாருங்க, ராகேல். ரெண்டு பேரும் சகோதரிகள், நல்லா கவனிங்க, சகோதரிகள் தான். ஒருத்தி அற்பமாக நீங்க பாரு, ஹலோ, ஒருத்தனுக்கு பொண்டாடி ரெண்டு பேரும், அதை விட ரெண்டு பேரும் சகோதரிகள். ஆனால் வேலை சொல்லுது என்ன கவனிங்க, லேயாள் வந்து கூச்ச பார்வையோட, ராகல் அழகாக இருந்தால். ஆகவே யாக்கோபு ராகலிடத்தில் அதிகமாக அன்பு வச்சபடியால் என்ன நடந்திருக்குது, லேயாள் அற்பமாக எடுப்பட்டிருக்க. இப்ப என்ன கவனிங்க, லேயாளும் ராகேல் ரெண்டும் ஒப்பிட்டு பார்த்த போது என்ன வந்திருக்குது, அற்பமாக ராகேலும் லேயாளும் சகோதரிகள் தான். ஆனால் ஒப்பிட்டு பார்த்த போது அவள் அற்பமாக எண்ணியிருக்கிறார். எனக்கு அறிமானவர்களே, பெரும்பாலும் இந்த அற்பமாக எண்ணுற காரியம் ஒப்பிட்டு பார்க்கும் போதுதான் அது வெளியில வருது என்பதை நீங்க வரக்கூடாது. இன்னொரு எடுத்துக்காட்டு நான் சொல்ற கவனிங்க, லூக்கா 18வது அதிகாரம் புதிய ஏற்பாட்டில் நாம் இன்னொரு சம்பவத்தை பார்ப்போமே. லூக்கா 18வது அதிகாரம் படிங்க, அதுல 9 லூக்கு 18:9.
அந்தியும் தங்களை நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை அற்பமாய் எண்ணிய சிலரை குறித்து அவர் ஒரு உவமையை சொன்னார்.
மற்றவர்களை அற்பமாய் எண்ணின பரிசேயரை குறித்து ஒரு உவமையை சொன்னார். இங்க பாருங்க, பரிசேயன் ஆயக்காரனோடு தன்னை ஒப்பிட்டு பார்த்திருக்கிறார். ஹலோ, அதுவும் எங்க, தேவனுடைய ஆலயத்தில். ஹலோ, மார்க்கெட்ல அல்ல, வேறு சீனத்தில அல்ல, தேவனுடைய ஆலயத்தில் வந்து என்னத்துக்கு வந்திருக்கான், ஜெபம் பண்ண வந்திருக்கான். எப்படி இருக்கு பாருங்க, தேவனிடத்தில் வந்திருக்கான், ஜெபம் பண்ண வந்திருக்கான். அந்த நேரத்தில் அவன் மைண்ட் என்ன வந்திருக்கு பாருங்க, தனக்கு பக்கத்தில் இருந்த ஆயக்காரனோட தன்னை ஒப்பிட்டு பார்த்துட்டு என்ன யோசிக்கிறான், அவளும் பார்க்க நான் எவ்வளவு ஸ்டாண்டர்டா இருக்கிறோம் பார். ஹலோ, இப்படி ஒப்பிட்டு பார்த்து அவளை அற்பமாக எடுத்தான். ஆனா அவனுடைய பார்வையில தான் உசதியாக இருந்தான், ஆனா தேவனுடைய பார்வையிலோ அந்த ஆயக்காரன் தான் மேன்மையாக இருந்தான். ஆண்டுடைய நாமத்துக்கு மகிமை உண்டான. ஆகவே நம்மை குறித்து நாம் மேன்மையாக எண்ணுகிறது தேவனுக்கு முன்பாக அருவறுப்பாக இருக்குன்னு வேதம் சொல்லு. ஹலோ, இவைகள் வெளியில எல்லாம் அப்படியே தெரியாது, ஆனா நேரத்துக்கு நேரம் வரும்போதுதான் செயல்களினாலும் வார்த்தைகளாலும் அவைகள் வெளியில வரும். அது தேவனுக்கு முன்பாக அருவறுப்பாக இருக்கிறது. என கருமானவர்களே, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் சத்தியத்தின்படி, தயவு செய்து மற்றவர்களோடு உங்களை ஒப்பிட்டு பார்க்காது. அவங்களோட பிள்ளைகளோடு நம்முடைய பிள்ளைகளை ஒப்பிட்டு பார்க்க நன்மை என்ன, என்ன நன்மை? அவர் தயவு செய்து உங்களுக்கு தந்த ஆசீர்வாதத்தை வச்சிருங்க. மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்த்து நம்மை உயர்த்தியாகவும் மற்றவர்களை தாழ்வாகவும் என்றது தேவனுக்கு முன்பாக சரியானது. ஆகவே ஆலயத்தில் வந்தாலும் ஆயக்காரனை அற்பமாக எண்ணின பரிசேலனை ஆண்டவர் கடிந்து கொண்டார். சொன்னா அவர் ஏற்றுக்கொள்ள அக்செப்ட், அவன் அவனுக்கு சொல்லுவார காரியம் என்னவென்றால், ஆகார் சாராளை அற்பமாக எடுத்தாளாம். என கருமானவர்களே, தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் கூட ஒருவரை ஒருவர் அற்பமாக எடுறது தேவனுக்கு முன்பாக அருவறுப்பாக இருக்கிறது. இன்னும் ஒரு மிக முக்கியமான ஒரு வசனத்தை சொல்றேன், தயவுசெய்து எல்லோரும் வாசியுங்கள். இந்த காரியத்துக்காக ரோமருக்கு எழுத நிருபம், எல்லாருங்க ரோமருக்கு எழுத நிருபம் 14:10 எல்லாரும் படிங்க, தயவுசெய்து மிக முக்கியமான ஒரு ரோமர் 14:10 வாசி, ரோமர் 14:10.
இப்படி இருக்க நீ உன் சகோதரனை குற்றவாளி என்று தீர்க்கிறது என்ன? நீ உன் சகோதரனை அற்பமாய் எண்ணுகிறது என்ன?
சகோதரனை அற்பமாய் எண்ணுகிறது என்ன? ஹலோ, எண்ணத்திலே உன் சகோதரனை அற்பமாய் எண்ணுகிறது என்ன?
நாம் எல்லாரும் கிறிஸ்துவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக
இருப்போம். இதன் அடிப்படையிலே நான் சொல்ற வசனத்தை நான் வியாக்கியப்படுத்துறது விலை கொடுங்க. மற்றவர்களை குற்றவாளிகளை தீர்க்கிறதும் மற்றவர்களை அற்பமாக எண்ணுகிறதும் இதன் அடிப்படையிலே நாம் எல்லோரும் கிறிஸ்துவின் நியாயசனத்துக்கு முன்பாக நிற்போமே. ஒருவனை நீ திறமை உள்ளவனாக இருக்கலாம், ஆகவே திறமை இல்லாதவனை அற்பமாக எண்ணுறது நாம் கிறிஸ்துவின் நியாயசனத்துக்கு முன்பாக நிற்க முடிய ஒரு நேரத்தில் என்ன சொல்லுவோம்? ஹலோ, மற்றவளுக்காக நாம படிச்சிருக்கலாம், மற்றவளுக்காக நமக்கு விவேகம் இருக்கலாம், மற்றவர்களும் பார்க்கணும்னத்தில் அறிவு இருக்கலாம், மற்றவர்களும் பார்க்கணும்னத்தில் பணம் இருக்கலாம், பொருள் இருக்கலாம், வசதி இருக்கலாம், வாய்ப்பு இருக்கலாம். ஆனால் மற்றவர்களின் நம்மளை பார்க்க குறைவாக இருக்கிறவர்களின் மனதில் அற்பமாக நாம் எண்ணுவோமாக இருந்தால் நாம் ஒரு நாளைக்கு கிறிஸ்துவ நியாயத்துக்கு முன்பாக நிற்க வேண்டுமே. ஆகவே தேவனுடைய பிள்ளாக நீயும் நானும் மற்றவர்களை அற்பமாக எண்ணாமல் இருக்கிறது தேவனுக்கு முன்பாக பிரியமா இருக்கிறது. ஏன் தெரியுமோ? அவனுக்காக இயேசு மரித்திருக்கிறார். அறிவில் குறைஞ்சவனாக இருந்தாலும் இயேசு உன்னை ரட்சித்தது போல அவனையும் ரட்சித்திருக்கிறார், என்னை ரட்சித்தது போல அவனையும் ரட்சித்திருக்கிறார். உனக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் அவனுக்குள்ளும் இருக்கிறார். நீ போற இடத்துக்கு தான் அவனும் போற. ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் எல்லோரையும் தேவன் நேசிக்கிறார். சபையிலே இப்படிப்பட்ட ஏற்ற தாழ்வுகள் இருக்கிறது உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும். சபையில இப்படிப்பட்ட காரியங்கள் அகற்றப்பட வேண்டும். மற்றவர்களை அற்பமாக எண்ணுகிறது, குறைவாக எண்ணுறது, தாழ்வாக எண்ணுறது, நம்மை மேன்மையாக எண்ணுறது தேவனுக்கு முன்பாக அருவறுப்பாக இருக்கு. ஆகவே நாம் எல்லோரும் ஒரு நாளைக்கு கிறிஸ்துவ நியாயத்துக்கு முன்பாக நிற்போம். எதற்கு தெரியுமா? நியாய தீர்ப்புக்கா? நியாயத்துக்கு முன்பாக என்னத்துக்கு நிற்க போறோம்? நியாய தீர்ப்புக்கு. ஆகவே என்ன கருமான தேவனுடைய பிள்ளைகளே, என்னுடைய எண்ணங்களையும் தேவன் அறிவாரு, உன்னுடைய எண்ணங்களையும் தேவன் அறிவார். ஆகவே நான் உங்களுக்கு அன்பாய் சொல்லுகிறேன், தயவு செய்து நம்முடைய எண்ணத்தில் மற்றவர்களை அற்பமாக குறைவாக தாழ்வாக என்றதை கேட்டுறீங்க. ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு சாதி பார்க்கிறது தேவனுக்கு முன்பாக மகா பெரிய தவறு, அது தேவனுக்கு முன்பாக பாவம். சாதி அடிப்படை தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளே இருந்து அவர்களும் பார்க்க நான் பெரிய சாதி, இவர்களும் பார்க்க நான் உயர்வான சாதி என்று நான் நினைக்கிறது தேவனுக்கு முன்பாக அருவறுப்பாக இருக்கிறது. உன் சாதியின் மேன்மையை வச்சு நீ பரலோகத்துக்கு போக முடியாது, அது தேவனுக்கு முன்பாக பூச்சியமாக இருக்குது என்பதை நாம் மறக்க கூடாது, மறைக்கவும் கூடாது. ஏற்ற தாழ்வுகள் அகற்றப்பட வேண்டும். ஒரே ரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கிறோம், ஒரே ஆவியை பெற்றிருக்கிறோம், ஒரே தேவனுக்கு பிள்ளைகளாக இருக்கிறோம், ஒரே இடத்துக்கு போக போறோம். ஆனால் இந்த பூமியிலே வாழும் போது நாம மற்றவர்களை அற்பமாக மதிப்பானே? ஓகே, உண்மையின்படி நம்மளும் பார்க்க சில பேர் தின திறமையில குறைவா இருக்கலாம், விபத்துல குறைவா இருக்கலாம், அறிவில் குறைந்த இருக்கலாம், இருக்கட்டும். அதன் அடிப்படையில் நாம மேன்மையா நம்மளை உசத்தியாக மேன்மையாக நினைக்கிறது ஆண்டவருக்கு அருவர். நீங்க சொல்ல முடியாது, பாஸ்டர் எனக்கு இப்படிப்பட்ட இதே ஒன்று வாரதே இல்லை, எனக்கு இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் வாரதே இல்லை அப்படின்னு சொல்லி தயவு செய்து ஒரு மனதில் சொல்லாத. ஒருவேளை நீ மறந்திருக்கலாம், தவ எல்லோரும் மனுஷன், தவ எதுவும் பரலோகத்துக்கு போகல, நம்ம மாற வேண்டி இருக்கு, திறந்த வேண்டி இருக்கு, மனம் திரும்ப வேண்டி இருக்கு, மறுரூபமாக வேண்டி இருக்கு. Take the word in your heart. Accept the word as the word of God. We need a change in our life. அடுத்த வசனத்தை படிங்க.
அப்பொழுது சாராய் ஆபிரகாமை நோக்கி, எனக்கு நேரிட்ட அநியாயம் உமது மேல் சுமரும், என் அடிமை பெண்ணை உம்முடைய மடியிலே கொடுத்தேன், அவள் தான் கற்பவதியானதைக் கண்டு என்னை அற்பமாக எண்ணுகிறாள், கர்த்தர்
பஞ்சவசனம் பார்த்துருக்கீங்களா? பட் அடுத்த ஸ்டேஜ் நம்பர் த்ரீ, ஸ்டேஜ் நம்பர் த்ரீ. இப்ப என்ன கவனிங்க, நல்லா கவனிங்க. இதுக்கு இப்ப நம்ம பார்த்தது சாராள ஆகர் அற்பமாக எடுத்தார். அடுத்த வசனத்தை என்ன தெரியுமோ, நல்லா கவனிங்க. அவள் இவள அற்பமாக என்ன, இந்த பழிய சாரால் கொண்டு போய் ஆபிராமல போற, உம்முடைய அடிமை பெண் என்னை இப்படி அற்பமாக எண்ணுகிறார், உம்முடைய அடிமை பெண் என்னை இப்படி அற்பமாக எண்ணுகிறான்னு சொல்லி இல்ல கவனிங்க. பழிய கொண்டு அல்லது பிழைய கொண்டு போய் சாரா என்ன செய்யறாள், ஆபிராமல போறாள். படிக்க திருமத வசனத்தை.
அப்பொழுது சாராய் ஆபிராமை நோக்கி, எனக்கு நேரிட்ட அநியாயம்,
எனக்கு நேரிட்ட அநியாயம்
உமது மேல் சுமரும்,
உண்மையில் சுமரும். இப்ப பாருங்க, அவன் அநியாயம் செஞ்சது, இவ தான் சொன்னார் என்னுடைய ஆகார வேலைக்காரி அவளை ஏற்றுக்கொள், இவ தான் கூப்பிடுறார், இவள் தான் கொடுக்கிறார், இவள் தான் ஐடியா கொடுக்கிறார். ஆனா இப்போ அவள் அற்பமாக எண்ணப்பட்டு தனக்கு நெருக்கம் வந்த போது அவள் இப்ப ஆபிராம அதை சொல்றாரு, எனக்கு நேரிட்ட அநியாயம் உமக்கு தான். ஹலோ, சதுரத்தில் கட்டுக்கொள்ள தெரியுமோ, இவரை கவனிங்க. நம்முடைய தவறுகளை மறைத்து பட்டுவுகளை நாம பழிசாட்டக்கூடாது. இவரை கவனிங்க, சாராள் ஆகார ஆபிராம கொடுத்தார், அதன் விளைவுதான் இது. ஆனா இப்பொழுதுதான் அற்பமாக எண்ணப்பட்ட போது அதே ஆபிராம பதி சொல்றாரு, எனக்கு வந்த அநியாயம், எனக்கு நேரிட்ட இந்த அநியாயம் உண்மைத்தான் சார். தான் விட்ட தவறை, தன்னுடைய மிஸ்டேக் அவள் ஏற்றுக்கொள்ளல. ஆனா பழியை கொண்டு போய், பிழையை கொண்டு வைக்க போறார், ஆபிராமத்தில் போறார். என்ன கருப்பார்களே, தேவனுடைய பிள்ளைகளாகிய நாமும், ஹலோ, நம்முடைய தவறுகளை நம்முடைய பிழைகளை மறைக்க மற்றவர்களை குற்றச்சாட்டக்கூடாது. இதை நான் யோசிக்கும் போது, இது எங்கிருந்து இந்த பழக்கம் வருது தெரியுமோ, ஆதியில் இருந்து வரும். எப்படி தெரியுமோ, நீர் எனக்கு கொடுத்த பெண், நீர் எனக்கு கொடுத்த ஸ்திரீ, புசிக்கு கொடுத்தார், நான் புசித்தேன். ஆனாமே ஏன் இந்த கனியை சாப்பிட்டாய், ஏன் இதை புசித்தாய், ஆண்டவரே நீ கொடுத்த ஸ்திரீயானவள் எனக்கு கொடுத்தார், நான் புசிச்சேன். அவன் தன்னுடைய பிள்ளையை ஏற்றுக்கொள்ளல, மடுவில போட்டான். மடுவியை கேட்டான், அவளு சர்ப்பத்தை சாடு. சோ பாருங்க, அந்த சாயல் அப்படியே வருது. பாருங்க, நமக்குள்ளே அந்த சாயல் அவ்வப்போது இருக்குது, வரைய கூடாது. அவர் ரட்சிக்கப்பட்டிருக்க உண்மை, ஸ்தோத்திரமானவர். ஆனா நமக்குள்ளே அந்த சாயல் என்ன தெரியுமோ, நம்முடைய தவறை நாம் ஒத்துக்கொள்ளாமல் மற்றவர்களை சாற்றுறது, நம்முடைய பிழையை நாம் ஏற்றுக்கொள்ளாமல் மற்றவர்களை சாற்றுறது. இது எந்த விதத்தில் தேவனுக்கு பிரியமாக, எந்த விதத்தில் ஆண்டவர் இதை அக்செப்ட் பண்ணுவார், என்ன கவனிங்க. நம்முடைய பிழைகளை நாம் ஏற்றுக்கொள்வது கோழைத்தனம் அல்ல, நல்லா விளையக்கூடும். நம்முடைய தவறுகளை நாம் அக்செப்ட் பண்றது நம்முடைய கோழைத்தனம் அல்ல, அதுதான் உண்மை, அதுதான் யதார்த்தம், அதுதான் சரியானது, அதுதான் தேவையானது. அவர் 19 சங்கீதத்தை நாம் வாசிக்கிறோம், தன் பிழைகளை உணர்கிறவன் யாரும், மறைவான குற்றங்களுக்கு இதை நீக்கலாம், துணிகரமான பாவங்களை என்னை ஆண்டு கொள்ள விடாது. கண்களை மீட்பாய கத்தாவின் வாய் வார்த்தைகளும் இருதயத்தின் சமூகத்திலே பெருது. தன் பிழைகளை உணர்வு கவனிங்க. ஹலோ, நாம் எல்லோருமே தவறு செய்யறோம், எல்லோருமே பிளவிடுகிறோம். அப்படி நாம தவறு செய்யாவிட்டா, பிளவிடாவிட்டா நாம மனுஷரே இல்லைப்பா, நாம் எல்லோரும் தவறுகிறோம். படி யாக்கோபு 3 முதலாம் வசனம், யாக்கோபு 3:1, யாக்கோபு 3 முதலாவது வசனம் என்ன சொல்லுது பாரு,
என் சகோதரரே, அதிக ஆக்கினை அடைவோம் என்று அறிந்து உங்களில் அநேகர் போதகராக இருப்பீர்களாக.
அடுத்த வசனம்,
நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம்.
திரும்ப படிங்க,
நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம்.
படிங்க,
நாம் எல்லாரும்,
நாம் எல்லோரும், ஹலோ, நாம் எல்லோரும் என்னவாம், அநேக விஷயங்களில் தவறுகிறோம். தன்னையும் சேர்த்துக் கொள்றார், நாம் எல்லோரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஆனால் காரியம் என்ன, தவறுகளை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறோம். தட்ஸ் தி ப்ராப்ளம். அவரு நாம திருந்துறதில்லை, பிள்ளையில பிடிச்சி ஏன் பிடிச்சி, அவருக்கு அப்படி கொடுத்துருக்கீங்க, எனக்கு இப்படி தரையில் அப்படி, சின்ன பிள்ளை தான் இப்படி எல்லாம் கதைக்கிறது. இப்ப நீங்க சொல்ல போறீங்களோ, ஆ மனம் திரும்பி சிறு பிள்ளைகளாக போல ஆகாவிட்டா பல்லூராஜ் அப்படி சொல்ல போறோம். மற்றவர்களை சாத்திரம், ஏயா என் பிள்ளையை நான் ஏன் ஒத்துக்கொள்ள கூடாது, ஏன் நான் பிள்ளைகளை மறைக்கணும் என்று சொல்ற கேளுங்க. ஒரு படி வேலை போறேன், மனுஷர் மத்தியில நம்முடைய கௌரவத்தை பாதுகாக்க பிள்ளைகளை மறைத்து தேவனை துக்கப்படுத்தல். ஹலோ, நான் சொல்றதை யோசித்துப்பார். சில கட்டங்களில் நம்முடைய தவறுகளை நாம் ஒத்துக்கொண்டு விட்டால் மற்றவர்கள் என்னை குறித்து என்ன நினைப்பார்கள் சொல்லி நம்முடைய கௌரவத்தை வச்சுட்டு தேவனை துக்கப்படுத்தல். என்ன தெரியுமா, அதை நம்ம ஒத்துக்கொள்றது, அதை மறைக்கிறது, அதை ஏற்றுக்கொள்றது இல்லை, மட்டுமல்ல மற்றவர்களை சாட்டி விடுறது. ஏன் மனுஷர்கள் என்ன குறிச்சு அப்படி நினைச்சிடக்கூடாது, மனுஷர்கள் என்ன குறிச்சு இப்படி நினைச்சிடக்கூடாது, மனுஷர்கள் மத்தியில் இருக்கிற அந்த மேன்மை அந்த கௌரவத்தை நான் காத்துக்கணும். கட்ட துக்கப்படுற ஆண்டவர், அதை பற்றி கவலை இல்லை. மனுஷர்கள் என்ன குறிச்சு என்ன நினைக்கிற தட்டு தத்தை, ஆகவே மற்றவர்களை சாட்டு, தவறுகளை மற பிள்ளைகளை ஒத்துக்கொள்ளாத. நாம் எல்லோரும் அநேக விஷயங்களிலே தவறுகிறோம். தன்னுடைய மிஸ்டேக்கை தன்னுடைய பிள்ளையை ஆபிரா கொண்டு போட்டு நீர் எனக்கு நேரிட்ட இந்த அநியாயம் உண்மை சேரும் என்றார். எனக்கு அறிமானவர்களே, நாமும் நம்முடைய வாழ்விலே நான் சொல்றதெல்லாம் கவனிங்க, ஒரு சிறு பிள்ளை கூட நம்முடைய பிள்ளையை வந்து உடத்துவாக இருந்தார், அதை கேட்டு மனந்திரவமாக இருந்தால் அவனே தேவனுக்கு முன்பாக நெறிவானாக இருந்தான், அதுவே தேவனுக்கு பிரியமாக
நோக்கி. இதோ உன் அடிமை பெண் உன் கைக்குள் இருக்கிறாள், உன் பார்வைக்கு நலவானபடி அவளுக்கு செய்யன்றான். அப்பொழுது சாராய் அவளை கடினமாய் நடத்தினபடியால் அவள் அவளை விட்டு ஓடி போனாள்.
ஆறாம் வசனத்தை திரும்பபடி.
அதற்கு ஆபிராம் சாராய நோக்கி, இதோ உன் அடிமை பெண் உன் கைக்குள் இருக்கிறாள், உன் பார்வைக்கு நலமானபடி அவளுக்கு செய் என்றான்.
அப்பொழுது சாராய் கடினமாக நடத்தினபடியால் அடுத்த ஸ்டேஜ் என்ன தெரியுமா, சாராளுக்கு ஆபிராம் பெர்மிஷன் கொடுத்துட்டா, சரிந்தா அவருடைய கையில் இருக்கிறார், உனக்கு பொறுப்பாடு செய். சரி, இப்ப என்ன வந்துருது, அதிகாரம் கையில், ஆளுவோ தேசத்தை. என்ன கவனிங்க, அதிகார பெர்மிஷன் கொடுத்தாச்சு, என்ன கவனிங்க, உண்ட விருப்பப்படி செய் சொல்லியாச்சு. இப்ப என்ன நடந்தது, இப்ப சாராள் பா என்ன அற்புமா என்ன பாரு, இப்ப செய்யறவனுக்கு பாரு வேலை, அது விட கடிதமாய் அவரை நடத்தியிருக்க. இத்தனைக்கும் பிரெக்னட் பயிற்சி செஞ்சிருக்காள், கடினமாய் நடத்தியிருக்க. அவள் வீட்டை விட்டு ஓடுற அளவுக்கு கடினமாக நடந்திருக்கிறார், சாதாரணமாக அல்ல, வீட்டை விட்டே ஓடுற அளவுக்கு அவள் கடினம். ஒரு பெண் இன்னொரு பெண்ணை கடினமாக நடத்தி அப்பா இவரை இருக்கவே முடியாது என்று அந்த அளவுக்கு கடினமாக சாரால் அவளை நடத்தியிருக்கிறது நாம் பார்க்கிறோம். இதை நான் சொல்றது, அதிகாரமும் அடக்குமுறை. எனக்கு அப்படிங்க, இன்றைக்கும் இந்த உலகத்தில் நாம பார்க்கிறது இதுதானே, பெரியவன் சிறியவனை அடக்கிறான், பலமுள்ளவன் பலவீனனை அடக்கிறான், பலமுள்ள ஜாதி பலவீனமான ஜாதியை அடக்கிறது, பலமுள்ள நாடு பலவீனமான சிறிய நாடுகளை அடக்கிறது. இன்றைக்கு நாம பார்க்கிறோம், எங்கும் பார்க்கிறோம், பலமுள்ளவர்கள் பலவீனமானவர்களை அடக்கி ஆள்றதை இன்றைக்கும் நாம் கவனிக்கிறோம், இன்றைக்கும் நாம் காணுகிறோம். என கருமானவர்களே, ஒருவேளை நீ பலவானாக இருக்கலாம், ஆனால் அது நிமித்தம் மற்றவர்களை அடக்கி ஆள உபயோகக்கூடாது. உடத்தில் அதிகாரம் இருக்கலாம், அத நிமித்தம் அவளை அடக்கி ஆளக்கூடாது. கவனிங்க, மனைவி புருஷனுக்கு கீழ்படியும், அதே நேரத்தில் புருஷன் மனைவிடத்தில் அன்பு கூறும், ரெண்டும் சேர்ந்து போகணும். இதுக்கு பேர் தான் ஃபேமிலி. புருஷன் தலையென்று சொல்லி அதிகாரத்தை வச்சு அடக்கி அழக்கூடாது. ஹலோ, நான் ஒரு தேவனுடைய ஊழியக்கார், ஆகவே பேசுகிறேன். பல குடும்பங்களை பார்த்திருக்கேன், பல சம்பவங்களை பார்த்து கருமன தேவனுடைய பிள்ளைகளை நான் சொல்றதை தயவு செய்து கவனி. இவைகளை நான் சொல்லாவிட்டால் வேறு யாரு சொல்றது, இவைகளை இங்கே சொல்லாவிட்டால் வேறு எங்கு சொல்லுகிறது, என்னை பொறுத்த நல்ல குடும்பங்களே நல்ல சபை. அவை குடும்பங்கள் சரியாக இருக்கணும். ஏனால் இந்த சமுதாயத்திலே குடும்பங்கள் சீர்குலைந்து போகிறது. இந்த சமுதாயத்திலே குடும்பத்தின் பெருமதி குறைந்து கொண்டே போகிறது. ஆகவே இந்த பக்தியற்ற சமுதாயத்திலே, இந்த பக்தியற்ற சந்ததியிலே தேவனுடைய பிள்ளைகளாகிய நீயும் நானும் சரியாக வாழ வேண்டும், சரியாக குடும்பம் நடத்தணும் என்று தேவன் எதிர்பார்க்கிறதிலே என்ன தவறு இருக்கிறது? எனக்கு அறிவார்களே, இந்த நாட்டு சட்ட திட்டங்களுக்காக சத்தியத்தை அடைய வச்சிடக்கூடாது. ஹலோ, இந்த நாட்டு சட்ட திட்டங்களுக்கு சத்தியத்தை கொண்டு அடைய வச்சிடக்கூடாது. இந்த நாட்டு சட்ட திட்டங்கள் எப்படியெல்லாமோ விடை கொடுக்குது, இடம் கொடுக்குது, அதன்படி அல்ல. தேவனுடைய பிள்ளைகள் சத்தியத்தின்படி வாழ நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். தேவனுடைய வசனத்துக்கு முதலாவது இடம் கொடு. ஆகவே பிரிந்து போகிறது என்பது தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒத்து வராதது ஒன்று. கேடாவில் இருக்கும்போது அவருக்கு பத்திரிகை வந்து ஒரு செய்தியை பார்த்து அதிர்ந்து போன சொல்றான். ஒரு பெண் எழுதுகிறார், நான் இந்த குறிப்பிட்ட நபரோடு பல ஆண்டுகள் வாழ்ந்துட்டேன். தொடர்ந்து அவரோடு வாழ எனக்கு ஆகவே ஆள வாட்ட வரல. சட்டம் அதற்கு இடம் கொடுக்கு, ஆனா சத்தியம் அதற்கு இடம் கொடுக்கல. நான் சொல்றேன், நல்லா கவனி. பிரச்சனைகள் உண்டு, தீர்க்கப்பட வேண்டிய காரியங்கள் உண்டு. ஆனால் தீர்வு பிரிவு என்பதாக போயிருக்கிறார். ஆண்டவர் விவரிக்கிறார். அவை ஆண்கள் பெண்களை அன்பாக நடத்தணும், புருஷன் மனைவியை அன்பாக நடத்தணும், பெற்றோர் பிள்ளைகளை அன்பாக நடத்தணும். அடக்குமுறைகளை, அதிகாரங்களை பாவித்து அப்படி இதை செய்யறது ஆண்டவருக்கு முன்பாக சரியானதல்ல. தங்களுக்கு சார்பான வசனத்தை மாத்திரம் எடுக்கிறது, வேதத்திலிருந்து புறக்கிறது, தங்களுக்கு சார்பான வசனத்தை எடுத்து அதுகளையே போடுறது. மறுபக்கத்தில் என்ன சொல்லிருக்கு அதை குறித்து யோசிக்கணும். எப்படி நம்ம நீதி நாம நின்றுதான் பார்க்கிறோம், ஆனால் ஓப்பனாக வச்சதை பார்க்கறது. ஆகவே கவனிங்க, புருஷர்மார் மனைவிமாருக்கு கை நீட்டுறது தேவனுக்கு முன்பாக அருவறுப்பு. புருஷன் தண்டத்தில் அதிகாரம் இருக்கு என்பதற்காக மனைவிக்கு கை நீட்டுறதும் கால் நீட்டுறதும் ஆண்டருக்கு முன்பாக அநாகரிகம். ஒரு மருமை உங்களை பார்த்து சொல்ல முடியும், இத்தனை வருஷம் நாம் கல்யாணம் கட்டி புருஷன் வந்து ஒரு நாளாவது என் புருஷன் என்ன கை நீட்டி அடிச்சதில்லை, ஒரு நாளாவது என் புருஷன் என்ன கால் நீட்டதில்லை. அப்படி என்று உங்களுடைய மருமை உங்களுக்கு சாட்சி கொடுக்க முடியுமா? ஒருவேளை நான் வெற்றிக்கப்படுறது முதல் அப்படி நடந்திருக்கலாம். ஆனா நாம் ஆண்டவனுக்குள்ள வந்த பிற்பாடு we have to obey to the word of God. அதே நேரத்தில் மனைவி புருஷன்மாரை விசனப்படுத்தக்கூடாது, கோபப்படுத்தக்கூடாது, கண்டதையும் கதைச்சு சொல்லி அவளை விசனப்படுத்தக்கூடாது. ஐக்கியத்தை காக்கிறதுக்கு முயற்சி செய்யணும், குடும்ப ஒற்றுமையை காக்கிறதுக்கு கவனமாக இருக்கணும். ஏனால் மனைவி வீட்டை கட்டுறவள் என்பது நம்மளுக்கு தெரியும். புருஷன் தலையாக இருந்தாலும் வீட்டை கட்டுறது மனைவின்னு சொல்லப்படும். அவ அதிகாரங்கள் அடக்குமுறைகளாக போயிடக்கூடாது. சாராள் ஒன்றுபடி செய்யப்பா என்று சொன்னபோது ஆகாரை கடினமாக நடத்தினார். கருவாரவர்களே, உங்களை நம்பி இருக்கவங்களை கடினமாக நடத்தாது, அவங்களை அன்பா நடத்து, தவறுகளை சுட்டிக்காடு, பிள்ளைகளை உடத்து, ஆரோடத்தில் வண்டாடு. முயற்சி நம்முடையது, முடிவு தேவனுடையது. அடுத்த வசத்தப்படி,
கர்த்தருடைய தூதனானவர் அவளை வனாந்திரத்திலே சூருக்கு போகிற வழியருகே இருக்கிற நீரூற்றண்டையில் கண்டு, சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று கேட்டார். அவள், நான் என் நாச்சியாராகிய சாராயை விட்டு ஓடி போகிறேன் என்றாள். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர், நீ உன் நாச்சியார் அண்டைக்கு திரும்பி போய் அவள் கையின் கீழ் அடங்கியிரு என்றார். பின்னும் கர்த்தருடைய தூதனானவர்,
இதை பாருங்க ஒன்பது வசனத்துக்கு திரும்ப படிங்க.
அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர், நீ உன் நாச்சியார் அண்டைக்கு திரும்பி போய்,
உன் நாச்சியார் அண்டைக்கு திரும்பி போய்
அவள் கையின் கீழ் அடங்கியிரு என்றார்.
இது எப்படி இருக்கு? இப்ப கவனிங்க, அவள் இவளை கொடுமையாக நடத்தினபடியா வீட்டை விட்டு ஓடுறாள். ஐயோ, அம்மாவோட தாங்க முடியாது, வீட்டில் இருக்க முடியாது. ஆகவே ஓடுறாள், வீட்டை விட்டே ஓடுறாள். அவ எங்க போறான்னு அவளுக்கே தெரியல. ஹலோ, ஏன்னா அவளுக்கு சொந்த பந்தம் இருக்கல. அவ எப்படியாவது சாரால விட்டு ஓடுனா போதும், எப்படியாவது இந்த வீட்டை விட்டு போதும் ஓடுனால் போதும் சொல்லி எங்க போறேன்னு தெரியாமல் இலக்கு இல்லாமல் வீட்டை விட்டே ஓடுறாள். ஏன்னா வீட்டு இருக்க முடியல. அவ்வளவு கொடுமையாக அடக்கி அவளை நடத்தி கொண்டிருக்கும் போது என்ன கவனிங்க, ஆண்டவர் இவனை கவனிங்க ஆகாரோடு பேசி சொல்றாரு, திரும்பி போ, நீ வந்த இடத்துக்கு திரும்பி போ. அது மட்டும் இல்ல, அவளுக்குள்ள அடங்கிறன்றார். என்னங்க இது? ஆச்சரியமா இல்ல? அவள் தான் இவ்வளவு அடக்கி நடத்துறா, கடினமாக நடத்துறா. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ திரும்பி போ, அடங்கியிரு. இப்ப நான் இதை யோசிக்கிறேன், சில நேரத்தில் கவனிங்க, சில நேரத்தில் சில கடினமான பாதைகளுக்குள்ள தேவன் நம்மை அனுமதிக்கிறார். பாருங்க, எதுக்கு தெரியுமா? நம்மளை புடம் போடுவது. உண்மைப்படி அவளை கடினமானது ஆண்டு சொல்லி, நீ ஓடி போப்பா, அவளை இருக்காதுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லி, ஆனா அப்படி சொல்லல, திரும்பி போ. அவள் எப்படின்னா, ஆண்டவர் சாராள் ஆகார கடிதமாக நடத்துறதை கத்தர் காணும் போது காண்றாரு, பார்க்கிறாரு, நடக்க பார்க்கிறாரு. ஆனாலும் சொன்னாரு, திரும்பிப்போ. அது மட்டுமல்ல, அவருடைய கரத்துல அடங்கியிரு. ஏன் தெரியுமோ? இப்ப என்ன கவனிங்க, இப்ப சில நேரத்தில் நம்மை ஆண்டவர் சரிப்படுத்த, நம்முடைய சுபாவங்களை சரிப்படுத்த, நம்முடைய சுபாவங்களை சரிப்படுத்த தேவன் சில கடினமான இடங்களிலே ஆண்டவர் நம்மை அனுமதிக்கிறார். திரும்பி போ, எங்கே இருந்து நீ வந்தாயோ அங்கே போ. அவளுக்கு அடங்கியிருந்தார். தாமும் சில நேரத்தில் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை போகும்போது இந்த இடத்தை விட்டு ஓடிட்டாலே நலமா இருக்கும், இந்த வீட்டை விட்டு போய்விட்டா நலமா இருக்கும், இந்த குடும்பத்தை விட்டு போய்விட்டால் கனவா நலமா இருக்கும் என்று வழிபட சொல்லட்டு போ. சில மனைவிமாரும் அப்படி நினைப்பாங்க, சில கணவன்மாரும் அப்படி நினைப்பாங்க. என்ன செய்யற, ஓட முடியும்? அந்த அளவுக்கு ஏன் போகணும்? காரியங்களை கதைத்து சரிப்படுத்தி தேவனுடைய பிள்ளைகள் சரிப்படுத்த நாம முயற்சிக்கணும். சொல்றது கவனிங்க, ஏனென்றால் ஆண்டவர் அவளை அங்கு வைத்து புடம்பிட விரும்பினாரோ என்னவோ, திரும்பி போ, அவருடைய கைக்குள்ளே அடங்குகிறேன் சொல்லி நான் பார்க்கிறோம். எனக்கு அறிமானவரே, சிக்கல்களை கண்டு நாம் ஓடக்கூடாது, கடினமான சூழ்நிலையை கண்டு நாம் ஒதுங்கக்கூடாது, நெருக்கமான காலங்களை கண்டு நாம் அதிலிருந்து விடுபட முயலக்கூடாது. ஒருவேளை தேவன் அதுக்குள்ள வைத்து நமக்கு பல காரியங்களை கற்றுக் கொடுக்க முடியும். அது மட்டுமல்ல, நான் முதல் சொன்னது போல தேவன் அப்படிப்பட்ட சூழலில் வைத்துதான் நம்முடைய சுபாவங்களை மாற்ற முடியும். கடினமான நம்முடைய இருதயங்களை தேவன் உடைத்து தேவன் தனக்கு ஏற்ற ஒரு பாத்திரமாக வடிவதற்காக ஆண்டவர் அப்படிப்பட்ட அக்கினி சூழலில் நம்முடைய இடம் கொடுத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும்? ஆண்டவர் நம்மை மாற்ற முடியும். கரிமானவர்களே, ஆகவே அப்படிப்பட்ட சூழ்நிலையை விட்டு தயவு செய்து உடனடியாக ஓடுவதற்கு ஒருபோதும் முயற்சிக்காதீங்க. கத்தர் உங்களோடு இருக்கிறார்.
தூதனானவர் அவளை நோக்கி, கற்பவதியாய் இருக்கிறாய், ஒரு குமாரனை பெறுவாய், கத்தருன் அங்கலாய்ப்பை கேட்டபடியினால் அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவாயாக.
சரி, இப்ப அந்த பதினோரு திரும்ப படிங்க.
பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, நீ கற்பவதியாய் இருக்கிறாய், ஒரு குமாரனை பெறுவாய், கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை
கேட்டபடியால். ஆகாரே, உன்னை சாரால் கடினமாக நடத்துறதை நான் பார்த்தேன், நீ கனிவிடுறதை நான் பார்த்தேன், நீ கற்பவதியாக இருக்கிறதை நான் பார்த்தேன், ஆகவே உன் அங்கலாய்ப்பை நான் கேட்டேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றதை நான் பார்க்கிறோம். எனக்கு அருமானவர்களே, ஒருவேளை நீங்கள் மற்றவர்களால் நெருக்கப்படலாம், மற்றவர்களால் துன்புறுத்தப்படலாம், மற்றவர்களால் புரிந்து கொள்ளப்படாமல் இருக்கலாம், மற்றவர்கள் பேசுற கடினமான வார்த்தைகளால உள்ளம் உடைஞ்சிருக்கலாம். ஆனா நான் சொல்றேன் கேளுங்க, ஆண்டவர் உங்களோட அங்கலாய்ப்பையும் ஒரு நாள் கேட்டு உங்களுக்கும் ஒரு அற்புதத்தை செய்ய அவரால் முடியும் என்று சத்தியத்தின்படி சொல்றேன். ஆகவே காலம் வாரத்துக்கு முதல்ல இதை நாம உடைச்சிடக்கூடாது. எல்லாவற்றுக்கும் ஒரு நேரம் ஒரு காலம் உண்டு என்பதை நாம் மறந்துடக்கூடாது. என்ன கவனிங்க, இப்ப நான் முடிக்க போறேன். இப்ப என்ன கவனிங்க, முதல்ல ஆண்டவர் அவளை பார்த்து சொன்னாரு, நீ திரும்பி போய் உடைய நாச்சியாருக்கு அடங்கிக்கிறேன்னு சொன்னாரு. ஆனா இப்ப படிங்க, 21 ஆதியாம் 21 ஆதியாம் 21:9-12 வரைக்கும் சீக்கிரம் பாருங்க. ஆதியாம் 21:12 வரைக்கும்
9-12 ஆகார் ஆபிரகாமுக்கு பெற்ற குமாரன் பரியாசம் பண்ணப்படுகிறதை சாரால் கண்டு ஆபிரகாமை நோக்கி, இந்த அடிமை பெண்ணையும் அவள் மகனையும் புறம்பே தள்ளும். இந்த அடிமை பெண்ணின் மகன் என் குமாரனாகிய ஈசாக்கோடே
சுதந்திரவாளியாக. முதல்ல ஆகார் ஓடி போகும்போது ஆண்டோ நல்லா சொல்றதை கவிதாசு, முதல்ல ஆகார் ஓடி போகும்போது ஆண்டோ சொல்றாரு போகாத, திரும்பி ஒரு டாச்சடத்துக்கு போன. இப்ப டைம் வந்துட்டு, ஹலோ, இப்ப நேரம் வந்துட்டு. இப்ப ஆண்டவரே சொல்றாரு, ஆகாரையும் இஸ்மேலையும் வெளியிலே அடுப்பு விடு. அப்ப இதுல இருந்து நாம கற்றுக்கொண்ட ஒரு காரியம் என்ன தெரியுமோ, எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு. ஆண்டவரிடத்துல ஒரு கடிகாரம் இருக்குது, ஹலோ, அது நம்முடைய கடிகாரத்தை போல அல்ல. ஹலோ, எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு. பிரசங்கின் புஸ்தகம் 3:1 என்று சொல்லுது, எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு. ஆங்கிலத்தை என்ன கவனிங்க, அப்பொழுது அவள் திரும்பி நாச்சரத்துல போகணும். கடினமாக நடத்துறதாக இருந்தார். ஆனா இப்ப நேரம் வந்துடுது, தேவனுடைய நேரம் வந்தாயிட்டது. இப்பொழுது ஆகாரம் இஸ்மவேலும் எங்கிருந்து அவருடைய வீட்டில இருந்து வெளியில போகணும். எனக்கு அப்படிங்க, ஆகவே தேவனுடைய நோக்கம் நிறைவேறும். அதனதன் காலத்துல தேவன் அதை அதை நேர்த்தியாக செய்கிறவன் இருக்குது. ஆகவே ஆண்டவராக வந்து அவனை பிடித்து வெளியில விடும் வரைக்கும் ஆகாரம் இஸ்மவேலும் ஆபிரகாம் வீட்டிலே சாரோட இருந்திருக்கிறார். அவங்க கடிமாறவர்களே, திரும்ப சொல்றேன் கேளுங்க, எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு. நீ அழுகிறாயோ, உடைய அழுகையை துடைக்கிற ஒரு காலம் உண்டு. நீ வேதனைப்படுகிறாயோ, உன் வேதனைகளை நிறுத்த தேவனிடத்தில் ஒரு காலம் உண்டு. நீ உபத்திரவப்படுகிறாயோ, உன் உபத்திரவங்களை நீக்க தேவனிடத்தில் ஒரு காலம் உண்டு. எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு. காலத்துக்கு மிஞ்சி ஐயோ நான் வேதனைப்படுகிறேன், நான் கடினமாக நடத்தப்பட்டு சொல்லி கிருக்கு இடத்தை விட்டு ஓடுறதும் உறவுகளை உடைக்கிறதும் காரியங்களை பிழையாக மாற்றிவிட்டால் கத்தோட கரம் கிரிய செய்யாது. ஒரு அற்புதம் செய்வார், உனக்கு ஒரு வழியை ஏற்படுத்துவார். கத்தரை போல கத்திரத்தை உறுதியார் அன்றா விளை கொள்ளுங்க. நீ திரும்பி போ, உடைய நாச்சரத்துக்கு அடங்கி சொன்ன உடனே அவர் என்ன செய்தார் தெரியுமோ, திரும்பி போற. கடினமாக நடத்திருந்தாலும் கத்த சொல்ற திரும்பி போனால் ஆகவே நான் சொல்றேன், ஆகாருட வாழ்வில் தேவன் அற்புதம் செய்தது சத்தியம். அதே போல ஆண்டவர் நம்முடைய வாழ்விலும் அற்புதம் செய்யப்படுமாக இருந்தால் நாமும் ஆகார போல தேவனுடைய வசனத்துக்கு அடங்கி இருக்கணும், தேவனுடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்கணும். ஆகவே இது கடினமான சூழ்நிலை, கடினமான இடம், இதை விட்டு நான் ஓடப்படுறேன்னு சொன்னால் தேவனுடைய கருமுடைய வாழ்வினை கிரிய செய்யாது. ஆண்டவனுக்கு ஒரு நேரத்தை வச்சு ஆகவே அவசரப்படாத, காரியங்களை உடைக்காத, காரியங்களை குழப்பாத, காரியங்களை கெடுக்காத, தேவனுடைய கரம் கிரியை செய்ய இடம் கொடு. ஏன்னா கத்தோட அங்கலாப்பை கேட்கிறார். தேவனுடைய கண்கள் உன்னை பார்த்துக் கொண்டே இருக்கிறது. நீ போகிற வழியவர் பார்க்கிறார். உடைய வீட்டில் நடக்கிற பிரச்சனையை பார்ப்பான். உடைய பிள்ளைகளுடைய எது காரியங்களை பார்க்கிறார். உடைய எதிர்காலங்களை தேவன் அறிந்திருக்க ஆண்டவுடைய கண்கள் மூடி இருக்கேன். அவருடைய கண்கள் எப்படி திறந்து கொண்டே இருக்கிறது? மனுஷனுடைய கண்களுக்கு மறைவாக இருக்கிற தேவனுடைய கண்களுக்கு மறைவாக இல்லை. உடைய மௌன கண்ணீர்களை தேவன் பார்க்கிறார். உன் உள்ளத்தின் குமுறைகளை தேவன் கேட்கிறார். உனக்கும் ஒரு காலம் உண்டு, உனக்கும் ஒரு நேரம் உண்டு. உடைய வாழ்விலும் ஒரு அற்புதத்தை செய்ய தேவனுக்கு ஒரு நேரம் உண்டு. உடைய வாழ்விலையும் ஒரு மாற்றத்தை கொண்டு வர தேவனிடத்தில் ஒரு நேரம் உண்டு. ஆகவே காலத்துக்கு முந்தி எதையும் நாம கெடுத்து விடாமல் தயவு செய்து ஆண்டவருடைய சமூகத்திலே அமர்ந்திருப்போம். கர்த்தருக்கு காத்திருப்பவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போறதில்லை. சொல்ல வந்த காரியம் என்ன, அவள் வீட்டை விட்டு ஓடும்போது ஆண்டவர் சொல்றாரு திரும்பி போய் அவளுக்கு அடங்கி இருந்தாரு. ஆனா இப்ப நேரம் வந்த போது சொல்லு, அவரே சொல்றாரு கெட் அவுட், இப்ப போயிரு. இப்ப ஆபிரகாமுக்கு வேதனை என்ன இருந்தாலும் அவன் பெத்த பிள்ளைதானே. என்று சொல்ற ஆண்டவர் அடிப்பு பெண்ணாகி ஆகாரே இஸ்மவேலை படியே அடிப்பு விடு. ஆகவே அதிகாலை எழுந்தான், ஒரு துருத்தி தண்ணி எடுத்தான், ஆகாட தோல்ல வச்சான், கொடுத்தான், போயிடு. நினைக்கிறேன் அவர் ரெண்டு பேரும் போய் அவரோட கண் பார்வை அவர் கண்ணுக்கு தெரியும் வரைக்கும் தன் மகன் தானே பார்த்துட்டே இருந்திருப்பான். அவர் கண்களில் கண்ணீர் ஓடி, ஏன் தெரியுமா? இஸ்ரவேல் ஆபிரகாமுக்கு குமார், ஆனால் தேவன் கட்டளை கொடுத்துட்டார், அனுப்பு விட்டு விட்டு ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்கு நான் கீழ்படியாமல் இருப்பேன். இஸ்ரவேல் வெளியில் அனுப்பு, ஈசாக்க பலியிடு, எஸ் லார்ட், எஸ் லார்ட், எஸ் லார்ட். ஒரு குமாரனை வீட்டை விட்டு வெளியே அனுப்பப்பா, மற்ற குமாரனை எனக்காக பலியிடு, எஸ் லார்ட், எஸ் லார்ட், எஸ் லார்ட். இவர் தான் விசுவாசிகளின் தகப்பன். கருமானவர்களே, நான் சொல்றத தயவு செய்து கேளு. எல்லாவற்றுக்கும் ஒரு காலம். ஆகார அங்கலாய்ப்பை ஆண்டவர் கேட்டார், அதுபோல உங்களுடைய அங்கலாய்ப்பை ஆண்டவர் கேட்பார். அவசரப்பட்டு காரியங்களை உடைச்சிடாத. ஒருவேளை இன்றைக்கு நீ போகிற சூழலை நெருக்கமாக இருக்கலாம், அது கடினமான இடமா இருக்கு, கொஞ்சம் தரிச்சிரு. கத்தர் ஏதோ ஒரு நோக்கத்தை வச்சிருக்கார். தேவனுடைய கரம் கிரிய செய்யும். தேவனுடைய நேரம் வரும்போது ஆண்டவராகவே உனக்கு ஒரு வழியை ஏற்படுத்துவார். ஆகவே உன் சுய புத்தியில சாஞ்சு அவசரப்பட்டு காரியங்களை செய்து காலப்படுவது கடினாக்கிறார். ஆகவே தேவனுடைய திட்டத்துக்கு காத்திரு, தேவனுடைய சித்தத்துக்கு காத்திரு. தேவனிடத்திற்கு ஒத்தாசை வரும். வாரத்தை பூமி உண்டாக்கிற கத்திரத்திற்கு உனக்கு ஒரு ஒத்தாசை வரும். உன்னை காக்கிற உறங்கார், உன் கால்களை தள்ளாட விடவும் மாட்டார். ஆகவே ஆகார் சொன்னது போல நீர் என்னை காண்கிற தேவன். எனக்கு அருமானுகளே, ஹலோ, ஆகார் போயிட்டார், ஆகார் போயிட்டார். ஆனால் ஆகாரின் ஆண்டவர் இன்றைக்கும் இருக்கிறார். இன்றைக்கும் ஆகாரை பார்த்த தேவன் இன்றைக்கு நின்னையும் பார்த்துட்டு இருக்கிறார். உன்னை இப்பொழுதும் சபையில் இருக்கிறவங்க ஒவ்வொருவருடைய உங்களுடைய பின்னணி என்ன, உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை என்ன, உங்களுடைய தேவை என்ன, உங்களுடைய உள்ளத்தில் இருக்க குமுறல் என்ன, உங்களுடைய அங்கலாய்ப்பு என்ன, அனைத்தையும் காண்கிற தேவன், அறிகிற தேவன் மட்டுமல்ல, அது எல்லாவற்றுக்கும் அவடத்தில் பரிகாரம் இருக்குது. நாம் தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்ல. ஆகவே உன் எதிர்காலத்தை குறித்து கவலைப்படாத, உன் பிரச்சனையை குறித்து சோர்ந்து போடாத. உனக்கும் ஒரு காலம் உண்டு, ஒரு நேரம் உண்டு. தேவன் அதை அதை அதனதன் காலத்திலே நேர்த்தியாக செய்கிறோம் என்கின்ற வேத வசனத்தை நம்பு. கத்தரபடி தேவன் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நீர் என்னை காண்கிற தேவன், நாம் மறந்துடக்கூடாது. தேவன் நம்மை காண்கிற தேவனாகவே இருக்கு. அவருடைய நாமத்துக்கு பயமுடாது. ஜெயம் பண்ணுவோமா? எல்லாம் பிளீஸ் ஸ்டாண்ட் அப் எவ்ரிபடி.